الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما لا يمسي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. واتقوا الله ربكم سره وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعماله فيها وهم فيها لا يبخسون. أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار وحبس ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயர் நாமத்தை கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். சலாத்தும் சலாமும் சாமி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறுகளை தமது வாழ்வில் பின்பற்றிய வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியமுன்கள், சபோசாபியங்கள், நல்லதிகாரிகள், முஸ்லீம்கள், மோமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உள்ளவராம். அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லதிகாரிகளே, வாலிபரிகளே, வயோதிபரிகளே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களை படைத்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் இணக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தப்புவாக எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்து பாதுகாக்கின்ற அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் இணக்கும் அப்பால் உங்களுக்கும் வசைகத்தும் நசீகத்தும் பெறுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை சிறந்த மனிதர்களாக நல்லவர்களாக ஆக்கியிருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்ற இஸ்லாம் என்ற இந்த அருள்கொடை, முஸ்லீம் என்ற இந்த அருள்கொடை விலை மதிக்க முடியாத அருள்கொடை. எனவே இஸ்லாம் என்று சொல்கின்ற போது அதற்குள்ளே வாழக்கூடிய மனிதர்கள் பெருமதியானவர்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் இந்த உலகத்திலே கொலை செய்யப்படுவது, வீணாக ஒரு மனிதனுடைய உயிர் போக்கப்படுவது, இந்த உலகம் அழிவதை விடவும் அல்லாஹுக்கு மிகவும் பயங்கரமானது, அல்லாஹுக்கு மிகவும் கடினமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டார். அந்த அளவு ஒரு மூமின் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானவன், கண்ணியமானவன், கௌரவமானவன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம்களாக எங்களை ஆக்கி இதற்குள்ளே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களிடமிருந்து பல எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கின்றார். அல்லாஹ்வுக்கு தஆலா மனிதனை படைத்து மனிதனை அல்லாஹ் பல கட்டங்களாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த மனிதனை அல்லாஹ் கட்டம் கட்டமாக படைத்திருக்கிறான் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அந்த உலகம் இருக்கிறது, இது முதலாவது விளையாட்டு, இரண்டாவது ஜீன் விளையாட்டு. உலகத்திலே ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளை சிறிய பிரயத்திலே வாழுகின்ற போது அந்த பிள்ளை ஒரு விளையாட்டாக சிறு பிராயத்தை கழிக்கும். வீட்டிலே ஒரு ஜனாசா இருந்தால் அந்த பிள்ளைக்கு தெரியாது கவலை இல்லை. வீட்டிலே ஒரு திருமணம் நடந்தால் பிள்ளைக்கு தெரியாது சந்தோஷமே. அழக்கூடிய நேரங்களில் அந்த பிள்ளை சிரிக்கும், சிரிக்கக்கூடிய நேரங்களில் அந்த பிள்ளை அழும். அது ஒரு விளையாட்டு. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் வலது ஒன், அதுக்கு பிறகு வீண் விளையாட்டு. சாதாரண ஒரு வயதை அடைந்ததுக்கு பின்னால் 7-8 வயதுல ஒரு வீண் விளையாட்டு சும்மா நேரத்தை போக்குறது. கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அதுக்கு பிறகு அலங்காரம் அழகுபடுத்துதல். 14-15 வயதுக்கு பின்னால் ஒவ்வொரு வாலிபர்களும் என்ன செய்வார்கள், தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். தனக்கு ஒரு அழகான பைக் தேவை, நான் அழகாக இருக்கணும். என்னிடத்தில் அழகான உடுப்பு தேவை, நான் சீனா அழகாக இருக்கணும் என்று அந்த வாலிபர்கள் ஆசைப்படுவார்கள். அதற்கு பின்னால் வந்தப்போ அவர்களுக்கு மத்தியிலே பெருமை அடித்துக் கொள்வார்கள். கல்வியை வைத்து, தொழில் துறவுகளை வைத்து, பல வகைகளிலே அவர்கள் பெருமை அடித்துக் கொள்வார்கள். கட்டம் கட்டமான வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லுகிறான். இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தக்காதுரும் பில் அம்வாலில் அவுலாத், அதற்கு அடுத்ததாக மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சொத்து செல்வங்கள் விஷயத்திலும், அதை அதிகரிக்கின்ற அந்த விஷயத்திலும், தனக்கு அதிகமாக இருக்கிறது என்ற விஷயத்திலும் அவர்கள் பெருமை அடித்துக் கொள்வார்கள். தனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது, இவ்வளவு காண இருக்கிறது, இவ்வளவு பிள்ளை ஊட்டி எனக்கு படித்த மகன் இருக்கிறான் என்று தங்களுடைய பிள்ளைகளையும் தனக்கு கிடைத்திருக்கின்ற சொத்து செல்வங்களை வைத்து மனிதன் பெருமை அடித்துக் கொள்வான் என்று மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லுகிறான். இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை சொற்ப இன்பம் தான். ஒரு கட்டம் கட்டமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், ஆனால் ஒரு சொற்ப இன்பம் தான் என்று அல்லாஹ் இறுதியிலே சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நன்னடியார்களே, இந்த வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கின்ற பெருமதியான விலை மதிக்க முடியாத ஒரு பருவம் தான் வாலிப பருவம். பொதுவாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களுக்கு பல அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அந்த அருட்கொடைகள் எந்த அளவு பெருமதியோ அதற்கு ஏற்றால் போட்டான் விசாரணை இருக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருக்கின்ற மிகவும் பெருமதியான ஒரு அருட்கொடை இந்த வாலிபம். எனவே இந்த வாலிபம் எந்த அளவு பெருமதியோ அந்த அளவு பெருமதிக்கு ஏற்று அதனுடைய விசாரணையும் கடினமாக இருக்கும். அல்லாஹு தஆலா இளமை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம் என்று மூன்று கட்டத்தை ஆகியிருக்கிறார். இதிலே வாலிப பருவம் இருக்கிறது, அது ஒரு பெருமதியான பருவம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், கயாமத்துடைய நாளிலே அல்லாஹ் 4 கேள்விகள் கேட்பார். அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காத வகையிலே ஒரு மனிதன் தன்னுடைய வைத்த பாதத்தை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியாது. அந்த ஒரு கடினமான கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியிலே ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான், அன் உம்ரிஹி, வாழ்நாளை பற்றி கேட்பான். வாழ்நாளை சேர்த்து அல்லாஹ் இன்னும் ஒரு கேள்வியை கேட்பான், அன் சபாபிஹி, வாலிபத்தை பற்றி கேட்பான். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே கேள்வியான ஒரே கேள்வியாக இருக்கு. வாழ்நாள் என்பதற்குள்ளே தான் வாலிபம் இருக்கு. அல்லாஹ் வாழ்நாளை விசாரித்து விட்டால் வாலிபத்தை ஏன் விசாரிக்க வேண்டும்? ஆனால் வாலிபம் பெருமதியானது என்பதை இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுகிறது. வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்டாலும் அதற்குள்ளே ஒரு வாலிபம் இருக்கிறது, அந்த வாலிபம் பெருமதியானது. அந்த வாலிபத்தை பற்றி எப்படி கழித்தோம் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய நாங்கள் பதில் கொடுக்காத வகையிலே எங்களுடைய கால்களை நகர்த்த முடியாது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாலிபம் பெருமதியாகும்.
அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை சுவர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கின்ற வயதெல்லை வாலிபர்களுடைய வயதெல்லை தான்.
33 வயது. நாங்கள் வயோதிபமாக 70-80 வயதில் மௌத்தானாலும் அல்லா எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற போது 33 வயதுடையவர்களாகத்தான் அல்லா எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். சுவர்க்கத்துக்கு சென்றதுக்கு பின்னால் எங்களுடைய வயது மாறாது. 1000 வருடங்கள் சென்றால்தான் இந்த சுவர்க்கத்திலே எங்களுடைய வயது 33 தான், வாலிபம் தான். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைன் நலக்கும் அந்த சிபு பலா தஹ்ரமு அபதா. நீங்கள் வாலிபராகவே இருங்கள், வயோதிபம் என்பது சுவர்க்கத்திலே கிடையாது. பெண்களுக்கும் அப்படித்தான், பெண்களை அல்லாஹ் 18 வயதுடையவர்களாக கன்னிகளாக அவர்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். அவர்கள் எப்போதும் 18 வயதுடையவர்களாகத்தான் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்யப்பட்ட வயது வாலிப வயது. அடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கயாமத்துடைய நாளையிலே 7 மனிதர்களுக்கு விசேஷமாக நிழல் கொடுப்பார். அந்த நிழல் பெறுகின்ற கூட்டத்திலே ஒரு சாரார் வாலிபர்கள். அல்லாஹுடைய ஐபாதத்தில வணக்கத்தில தன்னுடைய வாழ்க்கைய வாலிபத்தை கணித்த மனிதன் வாலிபன், அவருக்கு அல்லாஹ் கயாமத்துடைய நாளையில சூரியன் எல்லாம் கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் கொண்டு வரப்படும். மனிதர்கள் பாவத்தின் அளவுக்கு வேர்வையால் மூழ்கி இருப்பார்கள். யா நபி, எனக்கு என்ன நடக்குமோ என்று ஊழல்களுக்கு கதறுகின்ற அந்த நிலைமையிலே வாலிபர்களை எல்லாம் கூப்பிட்டு, வாலிபத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய வாலிபர்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்வான், நிழல் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அந்த அளவு வாலிபம் பெருமதியானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜிப ரப்புக மின் சாபி லைஸ லஹு சபுவா. ஒரு குழந்தை வாலிப வயது அடைஞ்சிருக்கிறது, ஆனா வாலிப வயதுல அந்த வாலிபத்துல செய்யக்கூடிய சில வேலைகளை செய்யாமல் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய இபாதத்துல கழிக்கிற அந்த வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறார். வாலிபம் என்று சொல்லக்கூடியது பைத்தியம் என்று சொல்லுவார்கள் சிலர். உண்மைதான், அது பைத்தியம் தான். அது சிலருக்கு கிரிக்கெட் பைத்தியம் இருக்கும், இன்னும் சிலருக்கு பெண்களுடைய பைத்தியம் இருக்கும், இன்னும் சிலருக்கு விளையாட்டு பைத்தியம் இருக்கும், இன்னும் சிலருக்கு பட பைத்தியம், பல வகையிலே பலவுடைய சிந்தனை போகும். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சிந்தனையிலே பைத்தியம் பிடிக்கின்ற அந்த வாலிபர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு ஐபாதத்தோடு தன்னுடைய அந்த வாலிபத்தை கழிப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அந்த நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நிழலுக்கு சொந்தக்காராக நாங்கள் எல்லோரும் ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, வாலிபத்தை தெரியாதவர்களை கழிக்காமல் வயோதிபத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வயோதிபரை உள்ளத்திலே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வாலிபத்தை அநியாயமாக கழித்திருந்தார், வாலிபத்திலே நாங்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தார், அல்லாஹ் அதற்காக வேண்டிய நீ மன்னித்துக் கொள்ளுங்கள். அதற்காக வேண்டிய வேலையா நாங்கள் தௌபா செய்வோம், அதற்காக வேண்டிய வேலையா அல்லாவுக்கு சுஜூது செய்வோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு பெருமதியான காலமாக இந்த வாலிப காலத்தை ஆக்கியிருக்கிறார். எனவே இந்த வாலிபர்களை வயதை, அதாவது எந்த அளவுக்கு ஓமையாக சொல்வார்கள் என்றால், சமூகத்தின் உயிர் நாடி, சமூகத்தின் முதுகெலும்பு என்று கூட இந்த வாலிபத்தை அழைப்பார்கள். சுவர்க்கத்துக்கு தங்களை தயார்படுத்துகின்ற வயது கூட அந்த வாலிப வயது என்று சொன்னாலும் மிகையாது. அந்த அளவுக்கு சுவர்க்கம் செல்வதற்கு தங்களை தயார்படுத்துகின்ற, தங்களை இபாதத்திலே அதிகமாக அல்லாஹ்வுடைய குரலை ஏற்படுத்தக்கூடிய வயது இருக்கும் என்றால் அது வாலிபம் தான். நபியுடைய வகையை எழுதக்கூடிய அந்த சஹாபாக்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் வாலிபுலாக இருக்கிறார்கள். சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களும் வாலிபராக இருந்திருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோ நெருக்கமாக இருந்த அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபர். ஒரு வாலிபுக்கு அதிகமாக விளக்கம் சொல்லக்கூடிய ரயீஸுல் முபஸ்ஸிரீன்,
முபஸ்ஸிரீன்களின் தலைவர் என்று வர்ணிக்கக்கூடிய இப்போ அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு வாலிபராக இருந்து உனது சமூகத்துக்கு நிறையவே சேவை செய்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த வாலிபம் என்பது சொல்லக்கூடியது ஒரு பெருமதியானது. இது நபியுடைய காலத்திலே அதுக்கு பிற்பட்ட காலத்திலே சஹாபாக்கள் அந்த வாலிபத்தால் நிறைய வேலைகளை சாதித்திருக்கிறார். அதற்கு பிற்பட்ட காலத்திலே முஹம்மது இப்னு காசிம் என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவை வெற்றி கொண்டார். ஒரு வாலிப வயதிலே சாரிக்குமுன் ஜியாதின் சொல்லக்கூடியவர் இஸ்பெயினை வெற்றி கொண்டார் அந்த இளமை பருவத்திலே, வாலிப பருவத்திலே. எனவே சின்ன வயதிலே எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்ல முடியாது, அதுதான் சாதிக்கக்கூடிய வயது. எனவே கண்ணியமான வாலிபர்களே, வயோதிபர்களே, எல்லோரையும் விழிப்பு செல்கிறேன், இந்திய வாலிபர்களே மிக முக்கியமாக இந்த வாலிபர்கள் மேலோங்க வேண்டும் என்றால், இந்த வாலிபர்கள் சமூகத்திலே நிறையவே சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோராக இருந்தால், அவர்களுக்கு முதலாவதாக உள்ளத்திலே நாங்கள் ஒழுக்கம் உள்ள வாலிபராக வாழ வேண்டும். ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. நாங்கள் ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னால் சென்றால் எமது காலத்திலே வாழ்ந்த முதியவர்கள், அனுபவசாலிகள், இந்த தீனை வளர்ப்பதற்காக எங்களை விட ஈமானால் இஸ்லாத்தால் முந்தியவர்கள், அன்றைய காலத்திலே உலக விடயத்திலே அவர்கள் மிகவும் பின்னம் இருந்தார்கள். மொபைல் போன் இருக்கவில்லை, அழகான முறையிலே பொறுப்பு செல்வம் இருக்கவில்லை, இருப்பதில் கிடங்கு இருக்கவில்லை, பெரியாக வருமானம் இருக்கவில்லை, ஆனால் ஒழுக்கம் இருந்தது. இன்று எல்லாமே இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் போயிருக்கிறது. நவீனங்கள் என்ற பெயரில் வந்திருக்கின்ற அத்தனையும் மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய காலம் இருக்கிறது, இது ஒரு பெருமதியான காலம். எல்லோரும் மனிதர்களே முஸ்லீம்களை உற்று நோக்குகின்ற ஒரு காலம். இது ஒரு முஸ்லீம் தடை செய்தானா, அந்த முஸ்லீம் ஒரு மனிதனாக நோக்கப்படவில்லை, ஒரு சமூகமாக பார்க்கப்படுகிறான். அந்த அப்துல்லா அந்த முகமது ஒரு தவறை செய்தார், அது அப்துல்லா செய்த தவறாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது, அது முழு முஸ்லீம் உம்மத்தும் செய்த தவறாக கணக்கெடுக்கப்படுகிறது. ஒரு முஸ்லீம் நாளைக்கு 100,000 பணம் செக்கிலே போடுகிறேன் என்று அவர் மௌதா கொடுத்து நாளைக்கு அந்த பணத்தை அவர் போடாவிட்டால், அது அவருடைய பெயருக்கு மாத்திரமல்ல, அது முஸ்லீம் சமுதாயத்துக்கே ஒரு ஆபத்தான நிலைமையாக மாறுகிறது. எனவே இது சமூகமாக இன்று நாம் சமூகமாக பார்க்கப்படுகிறோம். எனவே என்னுடைய பண்பாடு எல்லா இடத்திலும் வெளிப்பட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாலிபர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத சமுதாயம் முன்னேற முடியாது. எந்த அளவென்றால் ஒழுக்கத்துக்கு உதாரணம் சொல்லப்படுகிறது, லைசல் எத்தீம் உள்ளடி கதுமாத்த வாலிபு, எத்தீம் அனாதை என்று சொல்லக்கூடியவர்கள், வாப்பா உமா இல்லாதவங்க இல்லை, வாப்பா இல்லாதவங்க எத்தீம் இல்லை, உண்மையான எத்தீம் இன்னல் எத்தீம் அபில ஐனி வல அதவி, அறிவு இல்லாமல் அதம் இல்லாமல் உலகத்தில் யாரெல்லாம் வளர்கிறார்களோ, வாப்பா உமா இருந்தாலும் அவர்கள் தான் அனாதைகள். ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படாத பிள்ளைகள் உலகத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் வாப்பா உமா இருந்தாலும் அவர்கள் தான் அனாதைகள். எனவே கண்ணியமான ஒழுக்கம் அந்த அளவு வேறுபடுகிறது. ஒழுக்கம் இல்லாத சமுதாயம் தலை குனியும். இதற்கு நிறைய உதாரணங்களை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனின் நிறைய வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. எனது வாலிபர்கள் பள்ளிக்கு சொல்ல வருகிறார்கள், அலம்பிரில்லா சந்தோஷம். தொழுகையில் ஒரு நாள் சூவா பார்த்துக்கா, மிகப்பெரிய ஒரு துவா ஓதுகிறோம். அந்த சூறாவிலே நாம் ஒரு வசனத்தை சொல்கிறோம், இந்து தினத்தை ஆசன் முத்தகி, யகூதி நசரானைக்கான பாதை எனக்கு காட்டாதே, நேரான பாதையை காட்டுவாயாக என்று ஒவ்வொரு நாளும் பரவான தொழுகையில 17 ரன்னா சொல்கிறோம், 17 விடுக்கம் ஓதுகிறோம். ஆனால் நாங்கள் உருந்து வரக்கூடிய கவுசர் என்னுடைய ஆர்வத்தை காட்டுகின்ற கவுசர், ருகோ சுஜூதின் போதும் என்னுடைய ஆர்வத்துகள் வழியாகக்கூடிய கவுசர். அப்படியாக இருக்கும் என்றால் இந்த வாலிபர்கள் எல்லாவிடத்திலே தொழுகையிலே பிரார்த்திப்பதிலே அர்த்தம் இல்லை. இதுதின சிராத்தில் முத்தகீன், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி காட்டி என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்தித்துக் கொண்டு அவன் தொழுகையிலே அவனுடைய தொழுகையிலே அல்லாஹ்வுடைய அபூலாக படாமல் இருப்பதற்கு அவனுடைய உறுப்பு தடுக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, பாலோடு சொல்வார் என்பதுவா தொழுகை கபூல் செய்யப்படாது, அவரத்துகள் விலங்கி சொல்வார் என்னுடைய தொழுகை கபூல் செய்யப்படாது. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்ற வருகிறோம், ஒழுக்கமாக வர வேண்டும், மறைக்கக்கூடிய பயிர்களை மறைத்து வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்திலே உலகம் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற காலம், முழு உலகம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம். அல்ஹம்துலில்லாஹ், இங்கு வாலிபர்கள், அநேகமான வாலிபர்கள் மீனை விட்டும் மீமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக இருக்கு. பிரதான காரணங்கள் அவர்களுடைய மொபைல் போன்கள், கம்ப்யூட்டர்கள், டிவிகள் என்று சொன்னாலும் கிடையாது. இதில் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். டிவி இருக்கிறது, பொதுவாக தொலைக்காட்சி இருக்கிறது, இது ஷெட்யூல் பண்ணப்பட்டது, இது அட்டவணை போடப்பட்டது. அதிலே போடப்பட்டிருக்கின்ற அட்டவணை தான் அதிலே போய்கொண்டிருக்கும். விரும்பியோ விரும்பாமலோ அதை பார்க்கக்கூடிய பார்வையாக வேண்டும். உம்மா மகளாக சரி, வாப்பா மகனாக சரி, அதை பார்க்கக்கூடியவர்கள் அதை பார்த்துத்தான் ஆகுது. ஆனால் கம்ப்யூட்டரும் லேப்டாப் போன் போன்றவைகள் இவைகள் ஒன்றும் அறியாத பாலர்களை போன்று, ஒன்றும் அறியாத சிறு பிள்ளைகளை போன்று, அதை பாவி சென்றவர்களை பொறுத்துத்தான் அதை நலவுக்கு பயன்படுத்தலாம் அல்லது கெடுதிக்கு பயன்படுத்த முடியும். பாதிக்கக்கூடியவர்களிடத்திலே தப்புவா இளையற்றம் இருக்கும் என்றால் அது நல்ல வழிக்கு பயன்படுத்தப்படும். பாதிக்கக்கூடிய போல் அது ஞானமற்றான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அதை கொண்டு தாவா செய்யக்கூடிய போனாக இருக்கும். அப்படி இல்லாது தப்புவா இல்லாமல் போனால், இரையேற்றம் இல்லாமல் போனால், அதை நாங்கள் அதில் என்னென்ன தேவைப்படுகிறோமோ, என்னென்ன அதில் பதிவேற்றுகின்றோமோ அவைகளைத்தான் அது வெளிப்படுத்தும். எனவே கண்ணியமானவர்களே, டிவி என்பது ஷெட்யூல் பண்ணப்பட்டது, போன் கம்ப்யூட்டர் போன்றவைகள் அது ஒன்றுமே அறியாத பாடல்களை கொண்டு எங்களுடைய கையில் அதை இருக்கின்ற போது நாம் இரையேற்றம் உள்ளவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். கியாமத்தினால் அதை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம். தும்மலகம் கலவுன யௌம இன் அன்னை, நாம் அனுபவித்திருந்த ஒவ்வொரு சுகந்திகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அது எமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய, நம்முடைய வேலை போகக்கூடிய பின்னிசிரியாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒழுக்கி தரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும், குளிர் நீராக இருக்கட்டும், எல்லாவற்றையும் பற்றியும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பார். எனவே அன்பான அல்லாஹின் நல்லவர்களே, இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒழுக்கத்துக்கு உதாரணமாக நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை வாக்கம் அளித்திருக்கிறார். ஒரே ஒரு நபியுடைய வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிகவும் புறக்கரியமான வரலாறு. அவர் ஒரு நல்ல நட்புணமுடையவராக, அவர் ஒரு பரிசுத்த ஒரு நபியாக இருந்தார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்தான். அல்லாஹு தஆலா அந்த வரலாறு குர்ஆனில் சொல்லுகின்ற போது, நஹ்னு நதுக்கு அலைக அஹ்சனல் கசஸ், அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் அழகான சரித்திரத்தை குர்ஆனில் சொல்லுகிறோம், அல்லாஹ் அழகான கதையை நாங்கள் சொல்லுகிறோம். அது யூசுப் நபியுடைய கதை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிப வயதை அடைகின்ற போது, அல்லாஹ் ஆசைனா ஹுக்மு வ இல்மா, அவருக்கெல்லாம் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தான். கொடுத்துவிட்டல்லா சொல்லுகிறான், பத்ததாலிக்க நஜிதில் மூசி, நல்லொழுக்க முடியவர்களுக்கு இப்படித்தான் நாங்கள் கூடி கொடுப்போம் என சொல்லுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வரலாறு உங்களுக்கு தெரியும். பாவத்திலே மாட்டிக்கொள்கின்ற போது, ஒரு பாவம் செய்வதற்குரிய சூழல்களை அவர் எழுந்து கொள்கின்ற போது, அந்த விடத்திலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? உண்மையான ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய துரோகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். கதவுகள் எல்லாம் மூடப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் தெரியுமா? எல்லா கதவுகளும் மூடப்படுகிறது, ஆனால் அல்லாஹ்வின் சர்வர் யாராலும் உதவி பண்ண முடியாது. கண்ணியமானவர்களே, இருக்கின்ற இடத்திலிருந்து எங்குமே செல்ல முடியாது, எல்லா கதவுகளும் மூடி. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி பண்ணினார்கள். அல்லாஹ் உதவியை கொடுத்தா முயற்சி பண்ண வேண்டும். கதவு வரைக்கும் அவர் ஓட வேண்டும், அவருடைய முயற்சியை அவர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் கொடுப்பான். அவர் சும்மா இருக்கவில்லை, அப்படியே ஓடி கதவின் பக்கமாக செல்கிறார்கள். கதவு திறப்படுகிறது, அவர் அப்படியே இருக்கவில்லை, கதவின் பக்கமாக ஓடுகிறார். அவருடைய முயற்சியை அவர் செய்கிறார், அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்த கதவு திறக்கிறது, அடுத்த கதவு திறப்படுகிறது. இப்படியே சென்றதுக்கு பின்னால் இறுதியிலே அந்த நாட்டு அரசரத்திலே போய் சேருகின்ற போது, அரசினருக்கு அந்த பெண் மாற்றி கொடுத்திருக்கிறார். இவர் தான் என்னை கெடுக்க வந்தார். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக நீண்ட காலம் ஜெயிலிலே கூடப்படுகிறார்கள். அதற்குள்ளே சில காலம் வாழ்கின்றார்கள். வாழ்ந்ததுக்கு பின்னால் சில காலங்களுக்கு பின்னால் அவர் நிரபராதியாக அவர் சம்பந்தமாக வருகின்ற அவருக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுக்கின்ற சில முக்கியமான வசனங்கள் அதை மட்டும் தொட்டு காட்டுகள் நிகரப்போதாமையால் கண்ணியமானவர்களே, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகின்ற போது அழகிய சரித்திரம் என்று சொல்கிறார். அது ஒன்று அடித்தல் அல்லாஹ் அவருக்கு அறிவு ஞானத்தை வாலிப வயதிலே நல்ல திறமையை கொடுத்திருந்தான். நல்லொழுக்க முடியவர்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் கூலி கொடுப்பான் என்று சொல்கிறார். இன்னொரு விஷயம் அவர் சொல்லுகின்றார்கள் இந்த தரத்திலே அந்த அறைக்குள்ளே அகப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தை சொல்வார், இந்த பெண் என்னை பாவத்துக்கு அழைத்து அந்த பாவத்திலே நான் சிக்குவதை விட திரையிலே வாழ்வதற்கு ஏற்றமான என்று சொல்கிறான். பாவம் அவருக்கு இனிமை இல்லை, திரை இனிமை என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திரை பிடிக்கப்பட்டு திரைக்குள்ளே போகின்றார்கள். திரைக்குள்ளேயும் இரண்டு வாலிபர்கள் இருக்கின்றார்கள். வெவ்வேறு காரணமாக திரைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அந்த சிறைக்குள்ளே இருந்த சிறைவாதிகள் கூட இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நல்லவராக கொண்டார்கள். நாங்கள் உங்களை ஒரு நல்ல மனிதராக பார்க்கிறோம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சிறைக்குள்ளே இருக்க சிறைவாதிகள் சொன்னார்கள். பின்னால் விசாரணை நடத்தது அரசன் வந்து ஒரு நாள் விசாரிக்கிறான். யூசுப்பிடத்திலே நீங்கள் எல்லோரும் சென்ற போது என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். அந்த அரசன் கேட்கின்ற போது அந்த பெண்கள் எல்லோரும் சொல்கின்றார்கள், தூய்மையானவன் யூசுப் என்ற அந்த மனிதத்திலே அந்த வாலிபரத்திலே எந்த கெட்ட குணமும் இருக்கவில்லை என்று எல்லா பெண்களும் காட்டிச் சொல்கின்றார்கள். அதற்கு பின்னால் அரசனுடைய மனைவி சொல்கிறார், காலத்தின் ஒரு நீண்ட வரலாறு இறுதியிலே சொல்கின்றார்கள், யூசுப்பை ஒரு உண்மையாராக நான் காணுகிறேன் என்று அரசனுடைய மனைவி பின்னால் தவறை ஒப்புக்கொண்டு சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால் அல்லாஹ் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நல்ல மனிதர்கள் இப்படித்தான் நல்லா கூலியை கொடுப்பதாக வருதா பண்ணுகிறான். இந்த இடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அடிமைத்துவத்தை காட்டுகின்றார்கள். அதையும் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நப்பு பரிசுத்தம் என்று நான் சொல்லவில்லை. நிச்சயமா அந்த ஆத்துமா நப்பு இருக்கிறதே பாவத்தின் பக்கம் சாயக்கூடியதுதான், பாவத்தின் பக்கம் செல்லக்கூடியதுதான். இல்லாமா ரஹ்மத்தி, என்னுடைய ரப்பு எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நானும் அந்த பாவத்தில் மூழ்கியிருப்பேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை அடிமைப்படுத்திக் கொள்கிறார். இது ஒவ்வொரு வாலிபருக்கும் இருக்க வேண்டிய பண்புகள். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அவகாசம் கேட்கின்றார்கள். சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் அவர் வழக்கு தொடரவில்லை, அரசனுக்கு எதிராக வழக்கு தொடரவில்லை. மீண்டும் அதே அரசனுக்கு கீழாக இருக்கின்றார்கள். வந்ததுக்கு பின்னால் கேட்கின்றார்கள், தேசிய கலந்தியத்தில் பொறுப்பாராக என்னை ஆக்குங்கள். இன்னும் அப்பேரும் அழியும், அந்த விஷயத்தில் எனக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, அதை நான் பாதுகாப்பேன். அதற்கு பின்னால் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுவது அழகாக செய்து வந்தார். உலக போட்டுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசராக, மிகப்பெரிய ஒரு நபியாக அவர் போற்றப்பட்டார். இன்னும் அவருடைய வரலாறை நாம் பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணம் அவருடைய அந்த ஒழுக்கம் தான். எனவே கண்ணியமான அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் இல்லாத போனால் சமூகம் இன்று முன்னேற முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை எல்லாம் கொடுத்தானோ, சிறைக்குள்ளேயும் நல்ல பேர், அங்கிருந்த பெண்களும் நல்ல பேர், அந்த அரசருடைய மனைவியின் பின்னால் பல வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் தூய்மையாருன்னு சொன்னால், இப்படியெல்லாம் அல்லாஹ் ஒழுக்கத்தின் மூலமாக நல்ல உதவிகளை கொடுத்தான் என்றால் எங்களுடைய வாலிபர்களுக்கும் அல்லாஹ் பொறுக்க காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு இஸ்லாமிய வாலிபர்கள் நிற்க வேண்டிய சில முக்கியமான பண்புகளை மாத்திரம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு இஸ்லாமிய வாலிபர்களிடம் முக்கியமாக இருக்க வேண்டிய சில பண்புகள், அவன் அல்லாஹின் பொருத்தத்தை இலட்சியமாக கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இரண்டாவது, ஹுகூக்குல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை எந்த குறையும் செய்யக்கூடாது. ஹுகூக்குல் இபாத் அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் சரியாக நிறைவேற்றி வர வேண்டும். அடுத்து மூணாவது, தன்னுடைய அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிரூபிக்க வேண்டும். நாலாவது, அழகிய தோற்றமுடையவராக எப்போதும் இருக்க வேண்டும். சில வாலிபர்களை பார்த்தால் கையிலே தங்கினி, சிலருடைய மேடுகளிலே அந்நியருடைய எழுதியிருப்பதை போன்று எழுதியிருப்பார்கள். கொண்டை தலைமுடியை பார்க்க முடிய அசிங்கமாக கொண்டை வெட்டியிருப்பார்கள், தலைமுடி வெட்டியிருப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களை வாரிசு இருக்க வேண்டும். முக்கியமான பண்பு அவர் அழகிய தோற்றமுடியவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லோரையும் அழகான தோற்றமுடியவாக படைத்திருக்கிறான். அடுத்து பெற்றார் சகோதர சகோதரி அயலவர்கள் உரிமைகள், அவர்களுடைய உரிமைகளை பேணி நடக்க வேண்டும். அடுத்து படிக்கின்ற காலத்திலே நண்பர்கள், தொழிற்சோர் செய்கின்ற காலத்திலே நண்பர்கள் யாராவது எங்களோடு உறவை ஏற்படுத்துகின்ற போது, நட்பை ஏற்படுத்துகின்ற போது அவர்களோடு அல்லாஹ்வுக்காக அவன் நட்பு கொள்ள வேண்டும். சுய இலாபங்களுக்காக படிப்பை மையமாக வைத்து, அரசியலை மையமாக வைத்து, தன்னுடைய அந்தஸ்து கௌரவத்தை மையமாக வைத்து நட்பு கொள்ளக்கூடாது. அடுத்து நட்புணமுடையவராக மலர்ந்த முகத்துடன் எப்போதும் இருக்க வேண்டும். மன்னிக்கும் குணத்தை தனக்கு அணிகலமாக கொண்ட வேண்டும் வாலிபர்கள். அடுத்தது குறை குறைகளை தேடாமல் தன்னுடைய குறைகளை மற்றவர்களை பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறது இருக்க வேண்டும். பிறர் துன்பத்தில் மகிழக்கூடாது. இந்த வாலிபர்களும் தன்னுடைய துன்பத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். உபகாரங்கள் செய்து அதை யாருக்கும் சொல்லி காட்டக்கூடாது. அனுமதியில் பிற வீடுகளில் நுழையக்கூடாது. இது வாலிபர் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. எனவே கண்ணியமானவர்களே, இந்த பண்புகள் வாலிபர்களுக்கு இருந்தால்தான் வாலிபர்கள் மேலோக முடியும். இன்று நானும் நீங்களும் மிக பாரிய ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறோம். இந்த நாட்டிலே வாழக்கூடிய 100 வீதமானவர்களே, 90 வீதமானவர்கள் களிமா சொல்லாதவர்கள், 10 வீதமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியை பற்றி, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, கபரை பற்றி, சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு உலகில் வாழக்கூடிய 700 கோடி மக்கள் ஒரு உலகில் வாழ்கின்றார்கள். அதிலே 160 கோடி மக்கள் தான் முஸ்லிம்கள். மீதமுள்ள 540 கோடி மக்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். கண்ணியமானவர்களே, இன்று நானும் நீங்களும் முஸ்லிம் அல்லாத அவர்கள், கபரில் தெரியாதவர்கள், நரகத்தில் தெரியாதவர்கள், அல்லாஹ் ரசூலை தெரியாதவர்கள், நானும் நீங்களும் அவர்களை இஸ்லாத்தில் இணைக்கப்படுவதற்கு, அவர்களை எங்கள் பக்கம் கவருவதற்கு நாங்கள் என்ன வேலை, எங்களுடைய பண்பாடை சீராக்கி இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, எங்களுடைய பண்பாடு சமூகத்திலே அபூஜகளை தான் உருவாக்கியதே தவிர அபூ தாலிப்களை உருவாக்கவில்லை. அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் இஸ்லாத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியதாக இருந்தார். ஆனால் எங்களுடைய பண்புகள் நபியை ஏற்கக்கூடிய, இஸ்லாத்தை தூற்றக்கூடிய அபூஜகளை தான் இன்றைய சமுதாயம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, கண்ணியமான வாலிபர்களே, எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய மாற்றுமது சகோதரன் நாங்கள் பழகுவோம், அவர்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அவரை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று குறிவைத்து வாலிபர்களை நாசமாக்குவதற்கு போதைப் பொருள் வியாபாரிகள் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆபாச சீடிகள், ஆபாச பத்திரிகள் இன்று எல்லா பகுதிகளிலும் விநியோகிக்கப்படுகிறது. இந்த வாலிபர்களை மெயின் பண்ணி அதே போன்று இன்னும் என்னென்ன தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதே போன்று அதாவது தீவிரவாத இயக்கங்கள் பணங்கள் குறித்து அந்த வாலிபர்கள் இணைப்பதற்கு இன்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான வாலிபர்களே, அந்த வாலிபர்கள் பொறுப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்களே, எங்களுடைய வாலிபர்களுடைய கொஞ்சம் கவனப்படுத்த வேண்டும். நாம் எல்லோரும் இந்த வாலிபர்களை சுவர்க்கம் செல்லக்கூடிய வாலிபராக, எதிர்காலத்திலே எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வாலிபர்களாக அந்த வாலிபர்கள் ஆக்க வேண்டும். அதற்காக வேண்டி இந்த வாலிபர்களுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு நிறைய இருக்கிறது. நேரம் போதாமையினால் சுருக்கமாக சொல்லிக் கொண்டேன். வாலிபர்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணி இருக்கிறது, சமூகம் வாலிபர்களுக்கு செய்ய வேண்டிய பணியும் இருக்கிறது. இது ஒரு விரிவான பகுதி. எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிபர்களை சமூகத்துக்கு பொருத்தமுள்ள வாலிபர்களாக, எதிர்காலத்தில் இந்த வாலிபர்களுக்கு பின்னால் சுவர்க்கம் செல்லக்கூடிய, எல்லோரும் ஒன்றாக இணைந்து சுவர்க்கம் செல்லக்கூடிய, சுவர்க்கத்துக்கு வாலிபர்கள் மட்டும் போகாமல் அந்த வாலிபர்கள் சேர்ந்து அவர்கள் நட்பை ஏற்படுத்தக்கூடிய, எல்லா நண்பர்களையும் அழைத்துச் செல்லக்கூடிய வாலிபர்களாக நாம் இஸ்லாமிய வாலிபாக வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் பழகக்கூடிய அந்நியவர்கள் இஸ்லாத்துக்கு ஆதரவானவர் அவர்களை நாங்கள் ஆக்க வேண்டும். எங்களுடைய பண்பாடு அவர்களை உருவாக்க வேண்டும். எனவே அன்பான வாலிபர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தின் நாளிலே விசாரணை செய்கின்ற போது எங்களுடைய விசாரணைக்கு அழகான முறையில் பதில் கொடுக்கக்கூடியதாக, எங்களுடைய வாழ்நாளை குறிப்பாக எங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்துகின்ற மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பூரா முஸ்லிமத்தை சமூகத்தில் கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த வாலிபத்தை பற்றி கயாமத்துடைய நாளே அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கின்ற போது அழகான முறையில் தடுமாற்றம் இல்லாமல் பதில் கொடுத்து அந்த வாலிபத்து கூட அல்லாஹ்வின் அந்த நிழலை பெற்ற அல்லாஹ்வின் அந்த அழைப்பு நிழலை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வாலிபர்களையும் இந்த வாலிபருடைய பெற்றோர்களையும் பொறுப்புதார்கள் எல்லோர்களையும் அந்த ஆசிரியர் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் மோசனத்தை நிம்மதியை தந்துடுவாயா? யா அல்லாஹ், மோசுக்கு பின்னால் தூரத்தம் செல்லக்கூடிய கூட்டத்திலே முஸ்லீம் உம்மத் எல்லோரையும் சமூகத்தில் கொள்வாயா? யா அல்லாஹ், யாரெல்லாம் இஸ்லாத்தின் விளங்காமல் இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவருக்கு இஸ்லாத்தின் நலவுகளை காட்டிடுவாயா? யா அல்லாஹ், குறைகளை காட்டுகிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்குள்ளே ஒற்றுமையை தந்துடுவாயா? யா அல்லாஹ், எங்களுக்குள்ளே நல்ல வெற்றிகளை தந்துடுவாயா? பண்பாடை மற்ற மக்களுக்கு காட்டிடுவாயா? யா அல்லாஹ், எங்கள் துவாக்களையும் தனிப்படை சிறுகையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஹா பிரதவானா அனில் அம்துலில்லாஹ்.